சுரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா, பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன், பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன், புகழ் சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை ஏற்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயு தலைவா.
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை மீண்டும் ஒருமுறை நாம் சுவைத்து பார்க்கவும், இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்லவும் இதோ இந்த திருப்பலியில் நாம் கூடி ஜெபிக்க நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார் என்று யோவான் செய்தி 3:16 நாம் வாசிக்கிறோம். இதை விட கடவுளுடைய அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தன் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை அளிப்பதற்கு ஆண்டவர் முன் வந்தார் அல்லவா. அப்பேற்பட்ட கடவுளுடைய பேரிரக்கத்தை இந்த நாளில் இந்த திருப்பலி நேரத்தில் நாம் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. பல நேரங்கள் நாம் இந்த வார்த்தையை சொல்லுவோம், நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அந்த இடத்துக்கு போனால் என்ன கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒரு கோயிலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்தமான மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கலாம், அது உங்களுக்கு பிடித்தமான ஒரு மரத்தடியாக கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷம், ஒரு இதமான ஒரு மனப்பக்குவம், அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆண்டுடைய பாதத்தில் உட்காருகிற பொழுது தான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் இந்த திருப்பலி நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய அதிர்வுகளை, அவருடைய அன்பு பேரன்பையெல்லாம் நம்ம உணரணும் அப்படின்றதுக்காண்டி தான் திருப்பலியில் தொடக்கத்திலேயே மன்னிப்பு வழிபாடை கூட நாம் வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இது இந்த பாடல் வழியாக ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிற உணர்வில் நான் இந்த நாள் முழுவதும் பயணிக்க அருள் தாரும் என்று சொல்லி வேண்டுவோம்.
இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் என்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே. இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் என்றும் ஆனந்தமே, பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீரே, விலகிடாத என் துன்பங்கள் உமது உடலின் காயங்களால் விலகிட செய்தீரே, கூடவே இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே, கூடவே இருப்பவரே, குறைகளை தீர்ப்பவரே. பாதம் அமர்ந்தால் போதும் என்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே. இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் என்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே.
இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்றதவரிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வாழ்த்துவதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. அதிகாரம் 1 இறைமுத்துக்கள் 12-18 முடிய திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்விக்கப்படும் பொழுது தம்மீது அன்பு கொள்வோர் கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலோ சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயசுப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருத்து கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாறந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம். எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர்கள் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுக்குள் தம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும்படி தம் வார்த்தையால் நம்மை ஈர்ந்தெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீ கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ. அவர்கள் துன்ப நாளில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீ. அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீ. அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பே. ஆண்டவரே, நீ கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ. க கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோம். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடா, தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடா. தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனிதர் அதன் வழி நடப்பா. நேரிய மனிதர் அதன் வழி நடப்பா. ஆண்டவரே நீ கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ, கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ. என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொல்லும்போது, ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கின்று. என் மனதில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. என் மனதில் கவலை பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. என் மனதில் கவலை பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. ஆண்டவரே நீ கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ, கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ. ஆண்டவரே நீ கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ, கண்டித்து பயிற்றுவிப்போ பேறு பெற்றோ. அவருடன் குடிக்கொள்வோ. அல்லேலூயா,
செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 8:14 தொடங்கி 21 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் வழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் உயிருள்ள வார்த்தையாக நம்மோடு பேசுகிற நேரம் இது. வாழ்வுதரும் வார்த்தை இது, வழிகாட்டுகின்ற வார்த்தை. கிறித்தவ வாழ்க்கையினுடைய அடிநாதத்தை, ஆழத்தை கண்டுகொள்ள இறை வார்த்தை தான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கூட நாம் மறையுறையை கேட்டு சிந்தித்து தியானிக்கிறோம். இறை வார்த்தையின் ஒளியில் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இயேசுவை கோபப்படுத்தாதீர்கள், அதான் என்னுடைய இந்த நாளினுடைய மைய சிந்தனை. இயேசுவை கோபப்படுத்தாதீர்கள். நான் சின்ன வயசுலேருந்து நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போ நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்போது இந்த 7வது 8வது நான் 3வது 5வது கிளாஸ்லேருந்து அப்படி பயணித்து வரதுனால ஹாஸ்டலில் படிக்கிற நாட்களில் 8th படிக்கும் போது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த எல்லா நாளுக்கும் எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்கும், ஆனால் ஒரு நிகழ்வு எனக்கு. அப்போது அந்த பூஜா ஹாலிடேஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும், தொடர்ந்து 4 லீவ் வரும் பார்த்துக்கோங்க. அப்படின்னா அந்த நாளுக்காக அப்படியே நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது, எப்படா அந்த லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒரு நாள் பூஜா ஹாலிடேஸ்க்கு நாங்கள் லீவுக்கு போகிறோம். சாயந்தரம் முடித்தோடனே 5 மணிக்கு 4 மணிக்கு பஸ்ஸு வரும். பஸ்ஸில் ஏறி நாங்கள் அவங்கவுங்க ஊருக்கு போவோம் பார்த்துக்கோங்க. இந்த கடைசி பீரியடு அன்னைக்குன்னு பார்த்து சயின்ஸ் பீரியட் ஆயிடுச்சு. அப்போது மத்தியானம் சாப்பிட்டதுலேருந்தே ஒரே உற்சாகம், ஊருக்கு போகிறத பற்றி அப்படி எங்களுக்குள்ளே கலந்துரையாடல் நடந்துகிட்டே இருக்குது. நண்பர்களுக்குள்ளே போய் பேசிக்கிட்டே இருக்கோம். டே நண்பா, எத்தனை மணிக்கிறா உனக்கு பஸ்ஸு? உங்கள் ஊருக்கு போய் அங்கிட்டே போகிற எத்தனை மணிக்கிறான் நீ போய் சேருவேன்? உன்னை யாராக வந்து இங்கே கூட்டிகிட்டு போவா? 8வது கிளாஸ் படிக்கும்போது என்ன தெரியும், நம்ம வாட்டில் பஸ் ஏறி போவோம், அப்படி போகிறதுனா உண்டு இல்லையா? அப்போ அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். என்னடா பண்ணுவோம், எதிரா பண்ணுவேன்னு மாத்தியா ரொம்ப சீரியஸாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறார். அவர் என்ன நடத்தினாரு நமக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, சாயந்தரம் வீட்டுக்கு போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், பஸ்ஸில் பிடிச்சி நைட்டு போய் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு அந்த வேலையை பார்க்கணும், 3 நாளைக்கு வீட்டை சுற்றணும் அப்படின்றது தான் நம்ம எண்ணமாக இருக்கிறதுனால அதை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். மாத்தியார் ரொம்ப சீரியஸாக பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்டார் பார்த்துக்கோங்க. அவர் என்ன நடத்தினார்னே கவனிக்கலையே, அப்புறம் எப்படி நம்ம பதில் சொல்கிறது? பேங்கு பேங்குன்னு நாங்கள் முழிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வாத்தியார் கேட்டார், என்னடா ஒன்றுமே புரியலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு, பயலுக ஊருக்கு போகிற மூடில் இருக்கிறான்னு இவங்களுக்கு சீரியஸாலாம் பாடம் நடத்தினா ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதை சொல்லி அந்த வகுப்புகளையெல்லாம் நிறைவு செய்தார். எங்களுக்கு 2 திட்டும் கொடுத்தார், அடியும் கொடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் ஐ ஆம் திங்கிங் அபவுட் திஸ் இன்சிடென்ட் அப்படி நினச்சிட்டு அப்படி இன்னைக்கு நடந்த இந்த காஸ்பலோட நான் என்னுடைய அந்த சின்ன நிகழ்வை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இங்கே ஜீசஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போது சீடர்கள் அதை பற்றிலாம் நினைக்காமல் அவங்க எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வராமல் வந்துட்டோமே, ஒரு அப்போ தானே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது ஜீசஸோட இயேசுடைய மனப்பாங்கு எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பேசினார் அப்படின்றத நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னுடைய 8வது வகுப்பு நிகழ்வு எனக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிநிலையாக இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த நிகழ்வை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சரி, எல்லாத்துக்குமே நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுவான். சந்தோஷத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, சோகத்திற்கும் ஒரு எல்லை உண்டு, கோபத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அடிக்கடி சொல்லுவோம், டேய் தேவலாம கடுப்பு கலப்பாத, எனக்குன்னு ஒரு என் கோபத்தினுடைய எல்லையை தொற்றுவண்டா அப்படின்னு சொல்லுவான். என்னை கடுப்பு கேட்பாத, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, அப்புறம் எதுக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்ற, எல்லை உண்டு எல்லை உண்டுன்ற வார்த்தையை நாம் எப்போவுமே அடிக்கடி பயன்படுத்துவோம். இயேசு ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லை உண்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லலை, ஆனால் எல்லையில்லாத கோபத்தை நீ கொட்டி தீத்துட்டார். ஆண்டவர் என்ன இயேசுவை பற்றி சொல்லும் போது அவருக்கு 2 தன்மைகளை சொல்லும், 1 மனித தன்மை, 2 இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை நமக்கு தெரியும், தந்தையின் மகனாக அவர் ஜெனித்தவர், அதனால் இறைத்தன்மை நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த மனிதத்தன்மை அப்படின்றதுல வந்து ஒரு சில இடங்களில் ரொம்ப டிப்பிக்கலாக அப்படி அப்பட்டமாக தன்னுடைய மனிதத்தன்மையை காமிப்பார். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அந்த 1000 ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்ட பொழுது அவர்களை பார்த்தவர் பரிவு கொண்டார். பரிவு என்பது மனிதனுடைய ஒரு குணதேசத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் இல்லையா. அதே போல் இன்னொன்று என்ன இருக்கும், தன்னுடைய நண்பர் லாசருடைய இறப்பை கேட்டவர் அழுதார் அப்படின்னு வரும். தன்னுடைய துன்பத்தை நினைத்து எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுதார் அப்படின்றதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஒரு சில இடங்களில் கோபப்படுவார். வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுடைய கோபத்துக்கு சொல்லும் போது வழக்கமாக எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சொல்லுகிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், அவர் சாட்டை எடுத்து அடித்தார், எங்கள் எருசலேம் ஆலயத்தில் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து என் தந்தையின் நிலத்தை நீங்கள் வியாபார குடும்பமாக மாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி அடித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க. ரெண்டாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் திட்டம் போது கோபப்பட்டார், போ பாலை சாத்தானே அப்படின்னு சொன்னார் அப்படின்றது இயேசுடைய கோபத்துக்கு ஒரு பதிலாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இந்த நிகழ்வையும் சேர்த்து சொல்லுவாங்க, எதை கொஞ்சம் போன வாரத்தில் நீங்கள் வாசி கேட்டிருப்பீங்க இல்லையா, என்னது ஆண்டவர் படகுல போயிட்டுருக்கிற பொழுது ஐயோ ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே சாக போகிறோமே அப்படின்னு கெத்தும் போது அவர் ஏன் அஞ்சுகிறீர்கள் நம்பிக்கை குன்றியவர்களே இன்னுமா நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி கேட்பார். இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது எல்லாத்தையும் விட ஆண்டவர் வந்து கோயிலில் சாட்டை அடித்து பின்னி அடித்து அந்த நேரத்தில் இருக்கிற கோபத்தை விட எனக்கு என்னமோ இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் தன்னுடைய கோபத்தை அப்படியே கொட்டி தீத்துட்டாரோ அப்படின்ற போல அப்படின்றது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஏன் இவ்வளவு தூரம் ஆண்டவர் பொங்குனாரு அப்படின்றதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது, அதையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க கோவப்படக்கூடாது, என்ன நீங்கள் போய் கோவப்படலாமா பெரிய மனுஷன், நீங்கள் போய் கோவப்படலாமா, கோவப்படுறதுக்கு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அப்படின்றதெல்லாம் விவஸ்தையே இல்லை, அது வந்து ஒரு அளவீடே இல்லை. பெரியவன் தான் கோவப்படணும் சின்னவன் தான் கோவப்படணும் அப்படின்றதுனா இல்லை, ஒன்றுமே இல்லை உனக்கு என்னடா எவ்வளோ கோவம் அப்படின்னு வாங்க, ஒன்றுமே இல்லை உனக்கு என்ன கோவம் இல்லாத விட உனக்கு எதுக்கடா கோபம் அப்படின்னு, இருக்கிறவன் தான் கோவப்படணும் இல்லாதவன் கோவப்படக்கூடாது அப்படின்னா எதுவுமே இல்லை. கோபம் என்பது ஒரு உணர்வு, எப்படி வந்து பாசம் ஒரு உணர்வாக இருக்கிறதோ அல்லது அழுகை அது துக்கம் ஒரு உணர்வாக இருக்கிறதோ கோபமும் அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எல்லாருக்கும் வரும், மனுஷனாக படைக்கப்பட்ட எல்லாருக்கும் வரும். ஒருவன் கோவப்படாமல் இருக்கிறான் அப்படின்னா அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்குள்ள கோபம் என்கிற உணர்வு ரௌத்ரம் அப்படின்றது இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறது, அதை கட்டுப்படுத்துகிறான். ஒரு சில பேர் அந்த சமுதாயம் கட்டுப்படுத்த சொல்லுகிறது, பொம்பு பொட்ட பிள்ளைக்கு உனக்கு என்ன எவ்வளோ கோவம், பொம்பளை பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாள் பொம்பளை பிள்ளை உனக்கு என்ன எவ்வளோ கோவம், பொம்பளையால் உனக்கு என்ன எவ்வளோ கோவம் அப்படின்வாங்க. ஆம்பளையால் தான் கோவப்படணும் பொம்பளையாலாம் கோவப்படக்கூடாதுன்னு எந்த சட்டம் எழுதி வைக்கலை, அப்படி எழுதப்பட்ட சட்டம் வந்து அது சட்டமாகவே இருக்க முடியாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு, உணர்வு என்பது மனிதனுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதில் கோபத்தை இன்றைக்கி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதனால் தயவு செஞ்சு நாம் என்ன செய்யக்கூடாது, அவருடைய பாலினத்தின் அடிப்படையிலோ அவருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ அல்லது ஊரை பெயரை சொல்லி அல்லது ஒரு இனத்தின் பெயரை சொல்லியோ நீ ஏன் கோபப்படுற நீ தான் கோபப்படலாமா அப்படின்னு நம்ம பேசுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நாம் இந்த நாளில் நான் அப்படி செஞ்சுருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரை இப்படிலாம் நானும் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அளவீடே இல்லை. எல்லாருக்கும் இந்த உணர்வு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாரும் கோபம் கொள்ளலாம். ஆனால் சரியான விதத்தில் அந்த கோபத்தை செலுத்த தெரியணும், சரியான நேரத்தில் செலுத்த தெரியணும், சரியான நபரிடம் கொண்டு போய் அந்த கோபத்தை செலுத்த தெரியணும். ஒரு சில நேரங்களில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நம்ம சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு கோபத்தை மாற்றி காமிக்கிற இடம் அந்த ஸ்கூலில் சொல்லுவாங்க, டீச்சர்ஸை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு பிரச்சனைனா வாத்தியார் இங்கே வந்து நம்மளை போட்டு வலு வலுன்னு வெளுப்பார், அது சரியானதில்லை. வீட்டில் சண்டேனா வீட்டுக்காரங்கிட்ட தான் பேசணும், வீட்டில் பையன் பேசுகிறானா பையன்கிட்ட தான் பேசணும், அங்கே கோபத்தை இங்கே வந்து காமிக்கிறது. ஒரு சில பேர் ஆஃபீஸில் கட்டுக்கிடுகடுன்னு இருப்பாங்க, ஏன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இங்கே வந்து அந்த கோபத்தை காமிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யார்கிட்ட கோபத்தை காமிக்கணும் சரியான ஆள்கிட்ட காமிக்கிறோமா அப்படின்றத இந்த நாளில் ஜீசஸ் நம்மளை வந்து யோசிப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல காயப்பட்டுட்டு அந்த காயத்தை இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த நாளில் சுய ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஆண்டவரே நானும் இப்படி தான் இருந்திருக்கிறேன், நான் அடிபட்டது ஒரு இடத்துல ஆனால் அந்த அடி இன்னொருத்தண்ட போய் கொடுத்து அங்கேருந்து நான் மறந்து வாங்கலாம் நினச்சது தவறு அப்படின்றதே இந்த நாளில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்குறாரு. பாருங்களேன் இப்போ ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார், ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம். என்ன, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளிப்பமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ரொம்ப வேகமாக பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா ஏசு ஆண்டவர் ஒரு தளத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, கேட்குற இவங்க இன்னொரு தளத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ரெண்டு ஃப்ளோருமே வேற வேற ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய இயேசுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, ஜஸ்ட் த்ரீ இயர்ஸ், இந்த மூணு வருஷத்துக்குள்ள எம்பட்டோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது, அப்படின்றத மனசில் வைத்து கொண்டு நான் தனக்கு பின்பாக இந்த பணி எடுத்து செய்ய போகக்கூடிய இந்த சீடர்கள் எப்படிலாம் இருக்கணும், யார் யாரை குறித்தெல்லாம் அக்கறையோடு இருக்கணும், எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத அவர் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றாரு, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏரோதியர்களை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. கோயிலே கதின்னு கிடைக்கிற இந்த மறைய இந்த சதுசேயர்களையும் சட்டங்களை வைத்தால் வாழ்க்கை அடைந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த பரிசேயர்களையும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற இந்த ஏரோதியர்களுக்கு மத்தியில் நான் உங்களை அனுப்புகிறேன், அந்த புளிப்பு மாவை குறித்து நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்ற வார்த்தை தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். சும்மா நார்மலான ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை, அல்லது ஒரு சொற்பொழிவு கூட இல்லை, ஒரு உரையாடலும் இல்லை, சொற்பொழிவும் இல்லை. என்ன வருகிறது அப்படின்னா கமெண்டிங் த பீப்புள், அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, கட்டளையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே ஆளுக நம்ம ஆளுக என்ன செய்கிறாங்க அந்த சீரர்கள், அதை குறிச்சுலாம் பெருசாக அவங்களுக்கு ஒன்றுமே யோசிக்காமல், ஐயோ வரும் போதே நம்ம அப்பத்தை எடுக்க மறந்துட்டு வந்துட்டோமே, இன்றைக்கி சோத்துக்கு என்ன பண்ணுறது, நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நம்மகிட்ட ஒரு அப்பம் தானே இருக்கிறது, யார் யாருக்கு பிரித்து கொடுக்கறது, யாருக்கு முதல்ல கொடுக்கறது, யாருக்கு கடைசியில் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க நேரத்தில் தான் ஆண்டவனால் பொறுக்க முடியல. அரே அரே பாய், நான் எங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. அதை தான் இன்றைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே சீடர்கள் மீது ஆண்டவுடைய கோபத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. மத்தையின் நற்செய்தி 6:25-33 கொஞ்சம் பெரிய பகுதி, அதை நீங்கள் வாசினா இந்த வசனங்கள்லாம் இருக்கும். உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். என்ன சாப்பிட்றது என்ன உடுத்துறது அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு யாவும் தேவை என உங்கள் விண்ணகத்தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது இந்த வார்த்தையை கேட்டவர்கள் சீடர்கள். அப்போது சொல்கிறார், எதை உண்பது எதை உடுப்பது என்று நீங்கள் கவலைக்கூடாது சொல்லியிருக்கணையா. அப்படி சொல்லி இருந்த போதும் கூட இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களை அச்சுறுத்தக்கூடிய உங்களை சுற்றி இருக்கிற குள்ளநெறிகள்லாம் யார், அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத நான் சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப யதார்த்தமாக அசால்ட்டாக அதை குறித்த ஒரு சிறிதளவும் கூட அக்கறை இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உணவை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கோபத்தை காட்டுகிறார். குறிப்பாக வந்து மார்க்கு நற்செய்தியாளர் உவமைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் ஆண்டவருடைய பாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். ஏன்னா அந்த காலத்து மக்கள் வந்து புதுமைகள் செய்யக்கூடிய இயேசுவை தான் விரும்பினாங்களே ஒழிய பாடுகளை குறித்த இயேசுவின் பாடுகளை பற்றிய அந்த பாடுகள் சம்பந்தப்பட்ட கிறிஸ்துவை அவர்கள் விரும்பவில்லை. அதனால தான் மார்க்கு நற்செய்தியில் ஆண்டவருடைய பாடுகள் துன்பங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பார். இன்றைக்கும் கூட அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது இயேசுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவர் செஞ்ச எல்லா புதுமைகளிலுமே சீடர்களை வச்சுக்கிட்டு தான் செஞ்சார். ஒரு புதுமை கூட, அவர் செய்தது 40 புதுமைகள் 38 புதுமைகள் என்று கணக்கிடுகிறார்கள், ஒரு புதுமையை கூட இயேசு தனியாக இருந்து செய்யவே இல்லை. அதுக்கு ரெண்டு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தான் செய்கிற புதுமை தான் கடவுளுடைய வல்லமை கொண்டவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் அருகில் வைத்துக் கொண்டார். ரெண்டாவது, ஒரு காரியம் செய்யும் போது நமக்கு ரெண்டு சாட்சி தேவை அப்படின்னு கூட நினைச்சு இயேசு ஆண்டவர் பக்கத்தில் வச்சிருந்திருக்கலாம். அப்போ எல்லா புதுமைகளையுமே குறைந்தது 3 சீடர்களாவது கூட நின்று பார்த்துருக்கிறாங்க. ஒரு சில புதுமைகளை எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அந்த குறிப்பாக அந்த அப்பம் பழுக செய்த புதுமையை 7000 பேருக்கு 4000 பேருக்கும் பெருகி கொடுத்தாரே, அந்த நேரத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எல்லாரும் கூட இருந்தவர்கள். இதையெல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை அப்படியே அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த கோபத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, நம்மால் ஒரு சில பேர் அடிச்சு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. போய் டம்மு டம்முன்னு போட்டு 4 இருக்கு மண்டையை சேர்த்து கொடுக்கறது 2 அப்படி அடிப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து கோவம் வந்துச்சுன்னா அவங்களே போய் முட்டிக்கிடுவாங்க, செவத்தை போட்டு குத்துவாங்க, பல்ல போட்டு கடிப்பான ஒரு சில பேர். அப்படி ஒரு கோபத்தை தன்மையிலே காமிச்சுக்கிடுவாங்க, அடுத்த மேலே காமிக்கிற கோபம் தன்மையிலையும் காமிப்பாங்க. ஒரு சில பேர் அடிப்பாங்க, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா முறைச்சிட்டு அப்படி கம்முன்னு பேசாமல் அப்படி மனசுக்குள்ளே இறுக்கமாக அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்த வகை இறால் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. கோவம் வரும்போது நீங்கள் உங்களையே காயப்படுத்திக்கிறீங்களா? கோவம் வந்துச்சுன்னா அப்படி நான் பேச மாட்டேன், அப்படி அமைதியாக இருந்துக்கிறேன், எனக்குள்ளேயே போட்டு அமைக்கிறேன், அது ரொம்ப டேஞ்சரஸ், அதை செய்யாதீங்க, தயவு செஞ்சு வெளிப்படுத்திடுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து அராஸ் பண்ணுவாங்க கோபத்தை வந்தவுடனே. ஆனால் ஜீசஸ் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கோபத்தின் உச்சத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேள்விகளால் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தை பகுதியை பார்த்து கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த நற்செய்தி பகுதி எடுத்து வாசிங்க. 9 கேள்வி கேட்குறார். என்னென்ன கேள்வின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? 3வது கேள்வி, உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? நான்காவது கேள்வி, கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லை. ஐந்தாவது கேள்வி, காதிருந்தும் நீங்கள் ஏன் கேட்பது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆறாவது கேள்வி, உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு கேட்கிறார். ஏழாவது கேள்வி, மீதமுள்ள துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள்? அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, 12. நான் வாசிக்கும் போது கூட அந்த ரைமிங்கை கொஞ்சம் ட்ரை பண்ணேன், வந்துச்சான்னு தெரியல. எட்டாவது கேள்வி, மீதமான துண்டுகளை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள்? 7 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமா உங்களுக்கு புரியவில்லையா, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். 9 கேள்வியும் கேட்குறார். நீங்களே வழக்கமாக யோசிச்சு பாருங்களே, ஒரு சில நேரங்கள் நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கேள்வி, அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி எனக்கு என்ன ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்ன அப்படி கேள்வியாக கட கடன்னு கேட்போம். அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்தவனை பேசுகிற கூட நமக்கு நேரம் கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க கோபம் நம்மளுக்கு அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். சில நேரத்தில் அப்பாக்கள் பிள்ளைகளை பார்த்து பேசும்போதும், பிள்ளைகள் அப்பாக்களை பார்த்து பேசும்போதும் அப்படிலாம் பேசும். உனக்கு தெரியுமா அவனை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உனக்கு தெரியுமா உன்னை படிக்க வைக்கிறக்கு என்ன கருமையப்பட்டன் தெரியுமா, உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு எத்தனை பேர் காலில் விழுந்தேன் தெரியுமா, உனக்கு வேலை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிள்ளையை பார்க்கறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன் பிள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு தெரியுமா 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 தெரியுமான்னு ஒரு 7-10 தெரியுமா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா, தட் மச் ஆங்கர் வி ஹாவ் இன்சைட், அந்த கோபம் நமக்கு அப்படியே வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே இயேசு அந்த கோபத்தை பூரா அப்படியே கேள்வியாக கொட்டி தீர்க்கிறார். நீங்களுக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் வெரி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் ஜீசஸை புரிந்து கொள்வதற்கான ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை. அப்போ அந்த கேள்விகள்லாம் கேட்ட பிறகு கூட சிறகு நினச்சிருப்பா, இப்போ மனுஷன் எதுக்காண்டி கோபப்படுறாரு, அவளுக்கு அப்பயுமே புரிஞ்சிருக்காதுங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், அவளுக்கு அப்பையும் கூட புரிஞ்சிருக்காது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இப்படியெல்லாம் திட்டம் போது கூட புரியாத அந்த ஆட்களை வச்சு தாங்க ஆண்டவர் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கி உலகத்தின் எல்லா மூலைகளிலும் முடுக்குகளிலும் ஜீசஸ் அப்படின்ற பேரை உச்சரிக்க வச்சுருக்கிறாருன்னா, இந்த 12 ஆட்களை வச்சு தான் பார்த்துக்கோங்க. ஆனால் கோபப்படுவதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏன் ஆண்டவரே கோபப்படுறீங்க, இப்போ நாங்கள் என்ன பெருசாக பண்ணிவிட்டோம், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே சாப்பாடை பற்றி பேசின தப்பா ஆண்டவரே அப்படின்னு கேட்குற கூட அங்கே யாருக்கும் துணிச்சல் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவருடைய கோபத்தில் இருக்கிற நியாயத்தை அவர்கள் ஏதோ ஓரளவிற்கு புரிந்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் இந்த ஏரோதியர்களாலும் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனைகளை இயேசு உள்வாங்கிய அளவிற்கு இவர்கள் உள்வாங்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 5:6-7 பவுலுடையார் சொல்லுவார், சிறிதளவு புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா, எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள், அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்து மாவாய் இருப்பீர்கள் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழையன கழிந்து புதியன புகுவதற்கான ஒரு வழிமுறைகளை பவுலடியாரும் சொல்லுகிறார், எங்கள் இயேசு ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். அப்போ இந்த ரெண்டு கருத்துக்களையும் உள்வாங்குவதற்கு தான் ஆண்டவர் நம்முடைய கோபத்தில் இருக்கிற நியாயத்தை கற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்குறார். இன்றைக்கி அப்படியே நீங்கள் முதல் வாசகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பல நேரங்களில் நமக்குள்ளே கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் குறித்து நம்ம யார் மேலே அதிகமாக கோபப்படுவோம் அப்படின்னா, அந்த வல்னரபிள் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, யாரு நம்மளை வந்து தீண்ட முடியாதவர்களாக, நம்மளை எதிர்த்து பேச முடியாதவர்களாக, நம்மளை நேரடியாக தாக்க முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேல நம்ம கோபத்தை காமிப்போம். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் யாரு மேல கோபப்படுறோமோ இல்லையோ கடவுள் மேல எல்லாரும் கோபப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து நேரடியாக உடனே நம்மளை தண்டிச்சிட மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் சோதனை, என்ன கஷ்டம் வருது, எனக்கு நோய் வருது, எனக்கு கடன் ஆகுது, என்னை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க, நான் தொட்டதெல்லாம் விளங்காமல் போயிருது, நான் பைக்கில் போனால் கீழே விழுந்துடுறேன், படித்தா மண்டையில் ஏற மாட்டேன்றது, அப்புறம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி 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 இதுக்கெல்லாம் ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீ பைபிளில் விளக்கம் அழகாக சொல்லப்படுகிறது, சோதனை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுங்கள், சோதனை வரும்போது அந்த சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லாதீர்கள். கடவுளுக்கு யாரையும் சோதிக்க வேண்டிய எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை, ஆனால் சோதனை அனுமதிப்பார் அவ்வளவுதான். இப்ப கூட என்ன சொல்றது, இந்த விண்ணிலருக்கு தந்தையை நீங்கள் ஜபம் சொல்லும் போது இன்றைக்கி வர அந்த பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு, எப்படி அந்த வழக்கு அல்லது எப்படி இந்த வாய் சண்டையோ அல்லது இந்த கருத்து மோதல் முடியும்னு எனக்கு தெரியல. சோதனைக்கு உட்படுத்தாதையும் அப்படின்றாங்க, அந்த வார்த்தை தப்பு அப்படின்றதையும் நிறைய பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆண்டவர் யாரையும் சோதனைக்கு உட்படுத்துவது இல்லை, ஆனால் சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார். அந்த சோதனையை மன உறுதியோடு நாம் வெல்லணும் அப்படின்றதான் இன்றைக்கு வாசகமாக இருக்கிறது. அந்த சீடுகளுக்கு ஏசு ஆண்டவர் பசியே இல்லாமல் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த சோதனைக்கு சோதிப்பதற்காக அலோவ் பண்ணுறார். அந்த அலோவ் பண்ணுறதில் அந்த சோதனைக்கான கொடுத்த அந்த பெர்மிஷனில் சீடர்கள் விழுந்து போனார்கள். வைத்த பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஏசப்பாட்டை. இன்றைக்கி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரத்தாங்க செய்யும். சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ரெண்டே பேருக்கு தான் வாழ்க்கையில் சோதனையே வரல. ஒருத்தர் இன்னும் பிறக்கல, இன்னொருத்தர் செத்துட்டான், அவ்வளோதான். இந்த ரெண்டு பேரை தவிர நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாருமே பிறந்துட்டோம். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சாகலை. அதனால் இப்போ இந்த ரெண்டு கேட்டகரி, ஒருத்தன் பிறக்கலை, ஒருத்தன் செத்துட்டான், இதுக்கு இடையில் இருக்கிற எல்லாருக்கும் சோதனை வரும். பட் அந்த வேரியேஷன் ஆஃப் சோதனைகள் நமக்கு டிஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், ஒரு சில பேர் குறைவான சோதனைகள் இருக்கும். அதுவும் கூட அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோம், எப்படி நம்ம சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம் அப்படின்றத பொறுத்து அதனுடைய தன்மையும் மாறும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனைகளுக்கு ஆண்டவர் மூன்று காரியங்களை சொல்கிறார். முதல் காரியம், தீய நாட்டங்கள் நமக்குள் உள்வருகிறது என்று சொன்னால் அது பாவமாக வரும். அந்த பாவம் சாவாக இறுதியில் வந்து முடியும். இந்த காரியங்களெல்லாம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆசை கொண்டிருக்கிறார். ஆசிக்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை இந்த நாளில் சிந்திப்போம். அருள் கொடைகள் தான் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை. ஒருவேளை எனக்கு என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க, இப்போ சோதிக்கப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அதற்கான அனுமதியை கொடுக்கிறார். சோதிப்பவனுக்கு அனுமதியை கொடுக்கிறார். யோபு தான் நமக்கு ஒரே எடுத்துக்காட்டு. ஆண்டவராக போய் யோபுடைய பிள்ளைங்களை கொண்டார், ஆடு மாட்டை கொண்டார், வீட்டை எரிச்சு விட்டார், புண்ணு வர வச்சார், அவருக்கு வந்து துள்ளை வர வச்சார். இல்லை, அவர் அலோ பண்ணார், ஏன்னா சோதிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். அழகை அவனை சோதித்தது. இறுதி வரை அவன் தன்னுடைய நம்பிக்கையை நிலைத்திருந்தனால ஆண்டவர் இரட்டிப்பான காரியங்களை அவருக்கு மீண்டும் கொடுத்தார் அப்படின்றத நாம் இந்த நாளில் விவிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் இந்த நாள் முழுவதும் உட்கார்ந்து நீங்கள் அசை போட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகிற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை என்ன, நீங்கள் கடவுளிடம் போய் நீங்கள் கொட்டி தீர்த்த அங்கலாய்ப்புகள் என்ன, அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு கிடைச்சிச்சு, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்மை சோதிப்பதில்லை, சோதிப்பதற்கு அனுமதிக்கிறார். சோதனையை கடந்து வருபவர்களுக்கு சாதனைக்குரிய எல்லா சாத்தியங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்று நாம் ஆண்டவரையே பழி சொல்கிறோம் என்று சொன்னால் கடவுளை கோபப்படுத்தவர்களாக மாறிவிடுகிறோம். மீண்டுமாக சொல்கிறேன், கடவுளை கோபப்படுத்தாதீர்கள். ஆமென்.
பரிசாக உன்னை தந்தா உள்ளதெல்லாம் கொடுத்தே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே என்னோடு ஒன்றாக்கினாய். எல்லாமே உனதாக்கினாய், என்னோடு ஒன்றாகினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய்.
என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியானது எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பழி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இந்த காணிக்க எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதன் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது புகழை முடிவின்றி பாடுவதாவது.
தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று ஆகவே முதாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனமாக.
பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு பருந்து அருந்தியவின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி ஆண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களை நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாலேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உம்மீது திருகவையாய் கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள
திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.